தமிழ் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அம்ப்ரோஸின் காலை வணக்கங்கள். எப்படிங்க இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? அருமையான இரண்டு வாரங்கள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய கடைகள் திறந்திருக்கிறார்கள், வணிக வளாகங்கள் திறந்திருக்கின்றன. சாலையில் போக்குவரத்து தென்படுகிறது, பார்க்கவே உற்சாகமாகத்தான் இருக்கிறது. இருந்த போதும் மக்கள் அனைவரும் அரசின் அறிவுரைக்கு ஏற்ப நீங்கள் கைகளை கழுவி சோசியல் டிஸ்டன்சிங்கை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நாம் இந்த வார திருக்குறளை பார்ப்போம். குறள் எண் 97. நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். மூவாவர்கள் உரை. பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மை பயக்கும். சாலமன் பாப்பையா அவர்கள் உரை. பிறர்க்கு நன்மை தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல் இம்மைக்கும் உலகத்தாரோடு ஒற்றுமையையும் மறுமையையும் அறத்தையும் கொடுக்கும். கலைஞர் உரை. நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கு இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்க கூடியவைகள் ஆகும். ஆமாங்க, நாம எப்பவுமே வந்து இன்சொல் தான் நம்ம சொல்லணும். எப்பவுமே எல்லோரிடமும் நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல சொற்களை பயன்படுத்தி நாம் ஒவ்வொருடன் நாம் பேச வேண்டும். நேயர்களே, நாம் இன்று ஒரு சுவாரஸ்யமான தகவலை இங்கு நாம் பார்க்க போகிறோம். கால்டுவெல் என்பவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு குறித்து நாம் இந்த செய்தி துணுக்கில் பார்ப்போம். தென்னிந்தியாவில் நெடுங்காலமாக இருந்து வரும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு ஆகிய ஐந்து மொழிகளுக்கும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவை என்றும், அவற்றுள் ஆக பழமை வாய்ந்த தமிழ் மொழியே என்றும் ஆதாரங்களுடன் விளக்கிய அவற்றை திராவிட மொழிகள் என்று அழைத்தார் கால்டுவெல். கால்டுவெல் தமிழையும், டாக்டர் குந்தார்கர் என்பவர் மலையாளத்தையும், டாக்டர் கிட்டல் என்பவர் கன்னடத்தையும், அறிஞர் பிரவுன் என்பவர் தெலுங்கையும் ஆராய்ந்தனர். அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து A Comparative Grammar of Dravidian Languages, அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று நூலை எழுதினார் கால்டுவெல். அந்த நூல்தான் ஆரிய மொழிகளின் இலக்கணம் வேறு, திராவிட மொழிகளின் இலக்கணம் வேறு என்பதை ஆதாரங்களுடன் உலகிற்கு உணர்த்தியது. தமிழர்களுக்கு கூட தெரியாத அந்த அரிய பணியை மேலை நாட்டவரான கால்டுவெல் செய்ததை தமிழ் வரலாறு என்றும் நினைவில் வைத்திருக்கும். சுருக்கமாக சொன்னால், திராவிட மொழிகளுக்கு புத்துயிர் அளித்தவர் கால்டுவெல். இன்று தென்னிந்தியாவின் பல்கலைக்கழகங்களில் திராவிட மொழிகளின் பற்றி துறை சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் கால்டுவெல் தான். தமிழ்நாட்டில் அவர் வசித்த 53 ஆண்டுகளில் அவர் 3 முறைதான் தாம் பிறந்த ஊருக்கு ஓய்வெடுக்க சென்றார். அந்த அளவுக்கு அவர் தமிழ்நாட்டையும் தமிழையும் நேசித்தார். ஒரு மேலை நாட்டவரால் மேன்மையடைந்த தமிழ் மொழி என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்து காட்டிய கால்டுவெல் கொடைக்கானல் மலையில் இருந்தபோது 1891 ஆண்டு தனது 77 அகவையில் காலமானார். அவர் சுவாசித்த தமிழும் நேசித்த இடையான்குடி இன்று வரை அவரை மறக்கவில்லை. அவரது நல்லுடல் இடையான்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் கட்டியிருந்த கோவிலிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. தமிழுக்கு அவர் ஆற்றிய பணி இன்றியமையாதது. நேயர்களே, ஒரு பாடலுக்கு பின் வேறு சில தகவல்களை நாம் பார்ப்போம்.
ஆயிரம் அழகிய பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை வெளியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும்.
ரசிப்பவர்களுக்கு இந்த பாடல் காதுக்கு ஒரு விருந்தாக அமைந்தது. நேயர்களே, திரு செந்தில் நடராஜன் அவர்கள் நடத்தும் தமிழ் வகுப்புகள் சமீப காலங்களில் ஆன்லைனில் மாற்றப்பட்டது. அது குறித்து அவர் நம்மளையே சில தகவல்களை பகிர்ந்துள்ளார். வாருங்கள், நாம் அதை கேட்போம்.
ஐயா வணக்கங்க. இந்த ஊரடங்கு காலத்திலையும் நீங்க வெற்றிகரமா தமிழ் பள்ளியை நடத்தியிருக்கீங்க. அது தமிழ் பள்ளியில் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க.
வணக்கம் மணி நிலவன். தமிழ் பள்ளி மாற்றங்கள் வந்து இப்போ நம்ம செய்தது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. மாணவர்களுக்கு வந்து நல்ல முறையில் கலந்துக்கிட்டு ஆன்லைன் மூலமா தமிழ் பாடங்களை நடத்துகிறோம்.
சரிங்க,
அது நல்லபடியாக தான் போயிட்டுருக்குங்க.
இது எப்படி, அதாவது இது நம்ம இப்ப கரும்பலகையில எழுதின காலம் போய் அப்புறம் வெள்ளை ஒயிட் போர்டு வந்துச்சு, அது மாதிரி ஒரு மாற்றம் இப்ப வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கின்ற வகுப்பறைய அந்த பள்ளி அறைய பள்ளி அறைக்கே கொண்டு வந்துட்டீங்க நீங்க. வரவேற்பு அறையில தமிழ் பள்ளி நடந்துட்டு இருக்கு, அந்த அனுபவம் எப்படி இருக்குங்க?
நல்லா இருக்குதுங்க. அதாவது இதுல நாங்க முதல்ல இந்த COVID-19 இந்த காரணத்தினால்தான் நம்ம வந்து வகுப்புகள் நடத்த முடியல.
சரி,
வகுப்புகள் நடத்தணும் போது அதுக்கு வந்து சனிக்கிழமையில நடத்திட்டு இருந்தோம். இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்லைன்ல பண்றோம் அப்படின் போது வார நாட்கள்லயே வந்து செவ்வாய்க்கிழமையும் அதே வகுப்பை செவ்வாய்க்கிழமைகள்ல பங்கு பெற முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில பங்கு பெறத்துக்கு அதே வகுப்பை மறுபடியும் நம்ம வெள்ளிக்கிழமை நடத்துறோம். ரெண்டு நேரத்துல நடத்துறோம்னு அறிவிக்கும் போது மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்துல பின்னேரம் 7 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம். அப்ப அதுல வந்து அவங்கள பங்கு பெற வைக்கிறது வந்து நம்ம நேர்ல நீங்க சொன்ன மாதிரி கரும்பலகையெல்லாம் இல்லைன்னு போது இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல வந்து நம்ம வந்து ஷேர் ஸ்கிரீன் பண்ண முடியுது. அப்போ அதுல கொஞ்சம் மாற்றி செய்து அதுல வந்து நம்மளுக்கு தான் வந்து மாற்றங்கள்ல வந்து ஒரு சின்ன போட்டிகள் இருக்குன்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல அதை பாக்குறது அந்த டிஜிட்டல் மெத்தட்லயே அதை கத்துக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏதுவா தாங்க இருக்குது.
சரிங்க, இது எப்படி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குங்க?
நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. அவங்க வந்து பங்கு பெறாங்க. இப்போ எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில என்னோட அனுபவம் வந்து வேற இந்த கார்பரேட் ட்ரைனிங் ஐடியோட கார்பரேட் ட்ரைனிங்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் பல வருஷமா 5-6 வருஷமா நான் நடத்திருக்கிறேன் கார்பரேட் பீப்புளுக்கு. அந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன், அவங்க பங்கு பெறது நல்லா இருக்குது. அவங்க வந்து அவங்க சில விஷயங்களை வந்து இப்போ போன்ல பண்ணாம லேப்டாப்ல பண்ணும்போது கேலரி வியூல வந்து எல்லாரையும் பார்க்கலாம். அப்புறம் சில பேசும்போது மைக் ஆன் பண்ணுங்க, மத்த நேரம் மியூட் பண்ணுங்க, இந்த மாதிரி சில சில குறிப்புகள் நம்ம கொடுக்கும் போது அதை கையாளும் போது எல்லாரும் பங்கு பெற்று எல்லாரும் அதுல ஈர்ப்போட தமிழை கத்துக்கிற மாதிரி தாங்க தெரியும்.
நல்ல வரவேற்பு தாங்க, நல்ல ஒரு இதுதான். ஏன்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்குன்னு இதுக்குன்னு ஒரு நேரம் செலவழிச்சு வர்றத விட நீங்க அவங்க வரவேற்பு அறைக்கு போயிடுறது இன்னும் ரொம்ப வசதியா தான் இருக்கும் இல்லைங்களா?
உண்மைதாங்க. அதாவது இப்ப நான் பிறந்து வளர்ந்தது சென்னை தமிழ்நாட்டுல. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலே நன்னன் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அவர் வந்து நன்னன்ற ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து டெலிவிஷன் மூலியமா அந்த காலத்திலேயே சொல்லிக் கொடுப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு நினைவு கூற முடிஞ்சது. அதுல இருந்து சில ஏடுகளை எடுத்திருக்கோம்.
அவரு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே ஒரு என்னோட அதிகமா நடிக்கக்கூடிய ஒரு நன்னன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுக்கு பெற்றோர்கள் மத்தியில எப்படி வரவேற்பு இருக்குங்க?
பெற்றோர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க, ஊக்கமா இருக்கிறாங்க. மகிழ்ச்சின்றதை விட ஊக்கமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க பள்ளி அந்த வகுப்புகள் தொடங்குற நேரத்துல அவங்க இருந்து கூட இருக்கிறாங்க. அதாவது கேமரால தெரியற மாதிரி அவங்க இருக்கிறது இல்லை, பட் கூட இருக்கிறதுல என்ன நடக்குது நடக்கும் போது அவங்களுக்கும் அது பிள்ளைங்க நல்லா கத்துக்கிறாங்கன்றது தெரியுதுங்க. அவங்களும் அதை தொடர்ந்து வீட்டு பாடத்தை ஏதாவது அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் ஏதுவா இருக்குதுங்க. பெற்றோர்கள்லாம் ரொம்ப விரும்புறாங்க. இன்னொரு யூகம் நான் சொல்ற நினைக்கிறது என்னன்னா, அவங்களுக்கும் இப்ப சிரமங்கள் கம்மி இல்லைங்களா? இந்த நேரத்துல கொண்டு வரணும் கொண்டு போகணும், சின்ன பிள்ளைங்க இருக்கிற குடும்பங்கள் இருக்கு, அதனால அவங்க வந்து போக முடியாம சில மாணவர் மாணவிகள் வந்து வந்து போறதுக்கு முடியாம பள்ளிக்கூடத்துல இருந்து நின்னாங்க, அவங்க எல்லாம் இப்ப திரும்ப வந்திருக்காங்க.
நல்ல விஷயம்,
நல்ல விஷயம்.
ரொம்ப நன்றிங்க செந்தில். அதாவது தமிழ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல உங்களுடைய முயற்சிக்கு எங்க சங்க மாணவி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் செந்தில்.
நன்றி மணிநிலவன். அதாவது என்னுடைய நன்றி வந்து இந்த தமிழ் வகுப்பு ஆரம்ப காலத்துல 70 வருஷத்துக்கு முன்னாலேயே தொடங்கின திருமதி சுஜாதா புருஷோத்தம்ல இருந்து அனைத்து தமிழ் ஆசிரியர்களுக்கும், நம்ம சங்கத்தோட செயற்குழு தற்சமயம் தலைவரா இருக்கிற திரு சதாசிவம் அவர் உட்பட இதுக்கு முன்னால இருந்தவங்களும் தமிழ் வகுப்புக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சங்கம் நிகழ்ச்சியினை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு மகிழுங்கள்.
இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய பிசினஸை ப்ரமோட் செய்ய தரமான வீடியோ தாங்க மிகவும் முக்கியம். ஹை குவாலிட்டி வீடியோவை மிக குறைந்த செலவில் யூடியூபிலும் சோசியல் மீடியாவிலும் ப்ரமோட் செய்ய dappadrama.com ஐ அணுகவும். உங்கள் நிறுவனத்தின் வெப்சைட், அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்ய dappadrama.com நிறுவனர் கவிதா ஜெகநாதனை அணுகவும். தொலைபேசி எண் 02241576151, 02241576151.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
நம்ம அழகான ஆக்லாண்ட்ல பெரும்பாலான வீடுகள் பாஃபட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
Mortgage Masters. வீடு வாங்கி விட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ். 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட். தொலைபேசி எண் 630-7171 அல்லது 821-707-544. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நேயர்களே, நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன் ஒரு முக்கிய அறிவிப்பு. திரு செந்தில் நடராஜன் அவர்கள் நடத்தும் ஆன்லைன் தமிழ் வகுப்புகள் வரும் செவ்வாய்க்கிழமை என்றும் மற்றும் வெள்ளிக்கிழமை என்றும் தொடரும் என்று நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது குழந்தைகளுக்கான நேரம். குழந்தைகளே, உங்களுக்காக நம்மளுடைய அக்கா அன்னபூர்ணி அவர்கள் ஒரு அருமையான கதை சொல்ல காத்திருக்கிறார். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து கேட்போம்.
எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை உங்களுக்கு கதை நேரத்துல கைண்ட், அன்பு, இரக்கம், என்ன வேணா வச்சுக்கலாம், கருணை, அந்த மாதிரி என்ன வேணா வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கதை. இந்த கைண்டுன்னு சொல்லும்போது இப்போ நம்ம பரவலாக இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த COVID-19 எல்லா இடத்துலையும் டிவியில், ரேடியோவில், ஷாப், சூப்பர் மார்க்கெட்டில், எல்லா இடத்துலையும் ஷாப் வித் கைண்டுன்னு நம்ம பரவலாக பார்க்குறோம்ல. நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் ஷெல்ஃபில் கொஞ்சம் விட்டு வைங்க, கைண்டாக ஷாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஜப்பானில் வந்து சுனாமி வந்து ஜனங்கள்லாம் வீடு வாசல்லாம் இழந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சமயத்தில் ஒரு இடத்துல தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க குடிக்கிறதுக்கு. அப்போ அதில் எல்லாரும் லைனில் நின்று ஆளுக்கு ரெண்டு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. லிமிட்டெல்லாம் கிடையாது, ஆனால் எல்லாரும் ஒழுங்காக ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது ஒருத்தட்ட கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் கியூவில் நின்னீங்களே, ஏன் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி நீங்கள் வாங்கிக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது, எனக்கு பின்னாடி கியூ இருக்கு இல்லையா, அதில் இருக்க கடைசி ஆளுக்கு கூட தண்ணி வேணும்ல, நான் கூட வாங்கிட்டேன்னா அவனுக்கு இல்லாது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட அந்த கருணையான மனசை பற்றின கதை தான் நான் இப்போ சொல்ல போகிறது. ஓகே, கதைக்குள்ளே போவோமா? ஓகே. ஒரு ஊரில் ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் தன்னோட மாமா வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு தன்னோட அப்பா வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. ரெண்டு பேரும் ட்ரெயினில் அடுத்த ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க மாமா அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவர் வெளியே நிற்கிறாரு, இவங்க உள்ளே ஏறி சாமான்லாம் வச்சுட்டு சீட்டில் உட்காந்துட்டாங்க. அப்போ ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் ஒருத்தவங்க ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு விற்றுட்டு போகிறாங்க. இந்த பையனுக்கு ஆரஞ்சு பார்த்தோன்னே, ஓ ஆரஞ்சுப்பா பெருசாக இருக்குது, ஆரஞ்சு மாமான்னு சொல்கிறான். அவங்க மாமா காதில் விழாத மாதிரி இப்படி திரும்பிக்கிறார். ஆரஞ்சு நல்ல பெருசா இருக்கு மாமா அப்படின்னு மறுபடியும் ஒரு தர சொல்றான். அவர் அப்பையும் கண்டுக்கல. கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் கிளம்பிடுது. கிளம்புன உடனே இந்த பையன் அப்பாட்ட சொல்றான், அப்பா மாமா வீடு ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய பணக்காரங்க, நிறைய பணம் வச்சிருக்காங்க. நான் ஒரு ஆரஞ்சு பழம் கேட்டேன், மாமா வாங்கி கொடுக்கல பாத்தியா அப்படின்னு அவர் படிவர் சொன்னாரு. அவங்க அப்பா காதுல விழுந்திருக்காதப்பா, வெளியே நின்னார் இல்லையா, காதுல விழுந்திருக்காது. இல்லப்பா அவர் காதுல விழுகிற மாதிரி தான் நான் சொன்னேன், ஆனாலும் அவர் வாங்கி தரல அப்படின்னு. உடனே பரவாயில்லப்பா விடு, நான் அடுத்த ஸ்டேஷன்ல உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, அப்பா அவர் சொன்ன மாமா வந்து மாமிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, உன்கிட்ட பணம் இல்லையா, உன்னால குடும்பத்தை காப்பாத்த முடியாதான். பரவாயில்லப்பா சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நான் உனக்கு அடுத்த ஸ்டேஷன்ல வாங்கி தரேன்னு சொல்ல ஒரு படுக்கோயிட்டா இருந்துட்டான். அடுத்த ஸ்டேஷன் வந்துச்சு. அவர் ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கி பையன் கையில கொடுத்து, நான் வேணா உரிச்சு தர்றேன், நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, இல்லப்பா நான் இதை பத்திரமா வச்சிருந்து அம்மாட்ட வீட்டில் போய் உரிச்சு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றான். அப்பா அவங்களுக்கு எதிர்க்க ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்து உட்காடுறாங்க. அந்த அம்மா ஒரு நடுத்தர வயசா இருக்காங்க, நல்ல வசதியான ஆள் மாதிரி தெரியறாங்க, பட்டு புடவை நகையெல்லாம் போட்டு ரொம்ப ஜம்முன்னு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஏழையாகவும் பரட்ட தலையா கை காலெல்லாம் குச்சி குச்சியாகவும் ஒரு பழைய பாவாடை சட்டையும் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கு. இவருக்கும் மனசுக்குள்ள குறுகுறுன்னு கொஷின் வருது, என்ன ஒரு ரிலேஷனா இருக்கும் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப அந்த அம்மாவே பேச ஆரம்பிக்கிறாங்க, நீங்க எங்க போறீங்க என்ன ஏதுன்னு ஆரம்பத்துல பேசிட்டு அவங்களாவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு என் பக்கத்து வீட்டில் வேலை செய்துட்டு இருந்தா, என் மச்சினார் வந்து திருச்சியில் இருக்காரு, அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேணும்னு கேட்டாங்க, அதனால நான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் திருச்சி வரைக்கும்னு சொல்லி அவங்களாவே சொல்கிறாங்க. இவருக்கோ ஒரே ஆச்சரியம், இவ்வளோ சின்ன வயசில் இந்த குழந்தை என்ன வேலை பார்க்கும் அப்படின்ட்டு நேரடியாக அந்த பிள்ளைக்கிட்டையே, பாப்பா உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் ருக்மணி மாமா அப்படின்னு. நீ உனக்கு என்ன வேலைம்மா பார்க்க தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லா வேலையும் பார்ப்பேன், வீட்டு வேலை, வீடு கூட்டுறது, பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா வேலையும் பார்ப்பேன், குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களையும் பார்த்துக்குவேன். இவருக்கு ஒரே ஆச்சரியம், எத்தனை வருஷமா எவ்வளோ நாளாக நீ வேலை பார்க்குற? நான் 3 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் மாமா. உனக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்கப்பா? சம்பளம்னு கிடையாது, 2 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, வருஷத்துக்கு 2 தரம் துணி எடுத்து கொடுப்பாங்க, அம்மா அப்பா எப்பயாவது வந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான் மாமா. மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்து இவருக்கு அவர் அந்த பொண்ணை பார்க்கும்போது. அந்த அம்மா உடனே இடையில பூந்து, அதாங்க பணக்காரங்கன்னா அப்படிதான், முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளை சுரண்டி பிழைக்கிறவங்க தான், என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போ இந்த பையன் வந்து ருக்மணிகிட்ட கேட்குறான், நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல? அதுக்கு ருக்மணி, நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்கள் அம்மா அப்பாட்ட வசதி இல்லை, எனக்கு அப்புறம் 2 தம்பி 1 தங்கச்சி, அட்லீஸ்ட் நான் இன்னொருத்த வீட்டில் போய் வேலை செஞ்சேன்னா என்னோட செலவாது குறையும் இல்லையா, அதுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லவும், இவனுக்கு ஒன்றும் புரியலை, 6 வயசு பையனுக்கிட்ட அவனுக்கு வேலை அது இதெல்லாம் புரியலை, பேசாது பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு. அவர் எந்திரிச்சு அந்த பொண்ணு கையில் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. அந்த பொண்ணு வேண்டாம் சொல்லிச்சு. அப்போ இந்த அம்மா இடையில பூந்து, பணம்லாம் எதுக்கு இங்கே கொடுக்குறீங்க, வேண்டாம் விடுங்க அப்படின்னு, எனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நான் அவளுக்கு அடுத்த நிலைமையில தான் இருக்கேன், வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த அம்மா, சரி வாங்கிக்கோடி அப்படிங்கிறாங்க. சரின்னு அந்த பொண்ணு வாங்கிக்குது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் கிளம்புறாங்க. அப்போ ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனே அந்த பையன் அவங்க அப்பாட்ட, அப்பா நான் இந்த ஆரஞ்சு பழத்தை கொண்டு போய் ருக்மணிக்கு கொடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அப்பா, ஆ சரி போ அப்படிங்கிறாரு. உடனே ருக்மணி ருக்மணி ருக்மணின்னு கூப்பிட்டுட்டே ஓடுறான். ஓடுனா அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் திரும்பி பார்க்குறாங்க. பக்கத்தில் போய், இந்தா ருக்மணி இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கோ, வீட்டுக்கு போன உடனே உரிச்சு சாப்பிடுன்னு போயிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு திரும்பி ஓடி வர்றான் அப்பாவை பார்த்து. தன்னோட பையனை அப்போ பார்க்கும்போது அவருக்கு கடவுள் விஸ்வரூபம் எடுத்த மாதிரி அவருக்கு தோணிச்சு. அப்படியே அந்த குழந்தைய வாரி அணைச்சிக்கிட்டு கண்ணீர் தண்ணி தழும்ப ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறார். இன்னைக்கோட கதை இதுதான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்மக்கிட்ட 4 சாக்லேட் இருக்குங்கும்போது 3 சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியலன்ற பட்சத்தில் ஒருத்தரை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோன்னா அதுக்கு பேர் கருணை இல்லை, இறக்கம் இல்லை, தியாகம் இல்லை. அதே மாதிரி நான் ரெண்டை வச்சுக்கிறேன் நீ ரெண்டை வச்சுக்கன்னு பிரித்து கொடுத்தோன்னாலும் அதுவும் கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு சாக்லேட்டு தான் இருக்குது, அதுவும் நமக்கு பிடிச்ச ரொம்ப ஃப்ளேவரான சாக்லேட்டு, அதை ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் தியாகமோ இறக்கமோ கருணையோ. அந்த பையன் எவ்வளோ ஆசையோடு அந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கினான், ஒன்று தானே வச்சுருந்தான், அதையும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அதுதான் கருணையான மனசு. நம்ம எல்லாருமே கொஞ்சம் கருணையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமா? அடுத்த வாரம் இன்னொரு நல்ல கதையோட உங்களோட பேசட்டுமா? வணக்கம்.
இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே.
குழந்தைகள் அனைவருக்கும் அக்கா அன்னபூரணியின் அருமையான கதை பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்பு நேயர்களே, உங்களை மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில தகவல்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆம்ப்ரோஸ். நன்றி, வணக்கம்.
மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ, கமான் கமாட் சீமானி. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானி. ஹலோ ஹலோ, கமான் கமாட் கோமானி. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானி. ஹலோ ஹலோ, கமான் கமாட் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ, கமான் கமாட் கோமானே. சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே. பொண்ணுங்க பேச்சுக்கு புத்தியை மாத்திக்கும் மூளை இல்லாதவரே. வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே. வேலையின்றி போகாது, வேறு வேலை தேடாது, பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். வேலையின்றி போகாது, வேறு வேலை தேடாது, பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம்.
ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன்.
நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை. கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ, கமான் கமாட் சீமானே. ஆளு அம்பு சேனை வெற்றி காரு வெற்றி போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ.